திருவிளையாடல் புராணத்திலே ரொம்ப அருமையான பகுதி இன்று நமக்கு சிந்தனைக்குரிய பகுதி. அது எது? திருமுகம் கொடுத்த படலம். திருமுகம் கொடுத்த படலம் அருமையான பகுதி. திருமுகம் என்று சொல்கிறார். எல்லாம் பெருமானுடைய திருவிளையாட்டு தான். இன்னைக்கு கூட நம்ம அருமையான நம்முடைய கலைமணி அவர்கள் மங்கையர்க்கரசி வளவர் போன் பாவின் பாடி அந்த அந்த பாடலை இன்னைக்கு தெய்வ வணக்கமா சொன்னார். ஏன்? மதுரையில பெருமாட்டி வளவர்கோன் பாவி பரிவளைக்கை மடிமானி அப்புறம் பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடல் உருவன் போதநாயகன். கொஞ்சம் சில பேர் இந்த பொங்கடல் ஒருவன் பாங்க, அப்படி இல்ல பொங்கடல் உருவன், உருன நிறம் என்ன சொன்ன பாருங்க, செந்தடல் பொறிதிரு மேனியும் காட்டி அதான். எனவே பொங்கடல் நல்ல தனதன்னு இருக்கும்படியான அடல் இருக்கே அதை போன்று இருக்கின்ற உரு நிறத்தை உடையவன். பொங்கடல் ஒருவன் அல்ல, பொங்கடல் உருவன். அவன் யார்? பூதநாயகன். என்ன செய்தான்? நாலு வேதமும் பொருள்களும் அருளி, வேதத்தையும் செய்தவன் அவன் தான். அதனுடைய பொருளை சொன்னவன் அவன் தான். வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் என்றே நாம் அந்த படலம் எல்லாம் படிக்கிட்டோம். வேதம் அவன் தான் செய்தான், அதுல ஒண்ணும் யாரும் மாற்றமில்லை. பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணீரி. அவன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் வேதம் தானே. அதனால எனவே அந்த நம்ம பொங்கடல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொல்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னுடம் அமர்ந்த ஆளவாயாவதும் என்று இந்த இதுவே என்று சொன்னதுதான் சேக்கிரார் பெருமானுக்கு இந்த பதியம் மதுரையை அணுகின்ற பொழுது பாடியது என்று சொன்னார். ஆமா, அந்த பதியம் இது மதுரை பதியம் தான். ஆனா எப்பொழுது பாடியது? ஞானசம்பந்த பெருமானும் அறிவர்களும் செல்லுகிறார்கள். எங்கே ஆளவாய்? இதோ அங்கே இருக்கின்றாரு. ஏறத்தால ஒரு ரெண்டு மூணு பரலாங்களுக்கு முன்னையே மதுரை மாநகராட்சி தங்களை வரவேற்கிறது என்பதற்கு முன்னையே பாடின பாட்டு. ஏன் எதனால சொல்ல முடியும்? இதுவே நனிப்பள்ளி, நனிப்பள்ளி இதுவே. இது மாதிரி வைத்திருக்கிற அந்த பதியத்தை அமைத்துக் கொண்டுதான் அவர் வரலாற்றை மிக அருமையாக அமைத்துக் கொண்டார். இது எப்பொழுது பாடப்பட்டது? இல்ல என்ன, நம்ம எல்லாம் மதுரையில பாடினதுதான். மதுரையில பாடினதுதான். இப்ப கூட சொன்னுமே, மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவில்லை. எங்க பாடப்பட்டது? பக்கா மூவர் அடங்கல் முறையில் எடுத்து பார்த்தோம்னா சீகாலில் பாடியதுதான். சீகாலில் பாடியது. ஆனால் சேக்கிழாருடைய அந்த நுண்மானுடைய படம் தான் அது மதுரையில் பாடியது என்று சொன்னார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் அகுதரும் கருமழ வளங்கள் பெண்ணில்லாவிடும் பெருந்தகை இருந்தது. இந்த பெருந்தகை இருந்ததுங்கிறத நமக்கு வழங்கல, சேக்கிழாருக்கு பிறகுதான் அது எப்படி படிக்கணும்னே தெரியுது. பெருந்தகை இருந்ததே அப்படி பாடப்படாது. பெருந்தகை இருந்தது அப்படி படிக்கணும். யார் கொடுத்தது? சேக்கிரார் கொடுத்த பிச்சை. இல்ல என்ன பெண்ணுங்களா பெருந்தகை இருந்தது ஏகாரம் தேட்டத்தின் வந்தது என்று இலக்கணம் எழுதிடுவான். வினா அமைப்புல இருக்கான். பெருந்தகை இருந்தது என்று அவருக்குத்தான் தோன்றியது. அவருக்குத்தான் தோன்றியது. அதாவது அந்த மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்குன்னு சொன்னேன். அது கொஞ்சம் ரொம்ப உள்ளே போய் படித்து இதைவிட்டு சொல்லத்தான் வேணும். அது ஒரு பெரிய பிஹெச்டி எழுத வேண்டியதுதான். மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு எப்படி செய்யற? இப்படி எல்லாம் சொல்றாரு, ஒரே சொல்றாரு. ஆகவே அருமையான பாடல் அந்த பாடல். இப்பொழுது நாம் திருவாரவாய் செல்கிறோம். முன்னவன் மதுரை மூதூர் முழு முதல் இசைவலானை இன்னிசை பாடி வென்றது இன்று உரை செய்தேம். இதற்கு முன்ன நாம் படித்தது என்ன? அதை நினைவு கூற வைக்கிறார். என்ன செய்தோம் என்று கேட்டால், இசைவலானை இன்னிசை பாடி வென்றது அப்படின்னார். அது எது என்று கேட்டா, விறகு விற்ற படலம். விறகு விற்பதாக வந்து இந்த பானபத்திரனுக்கு எதிராக இருந்த இசைவலானை அந்த ஊரை விட்டு ஓடும்படி செய்தோம். இப்பொழுது என்ன சொல்ல போறோம்? தென்னவன் பாண்டியன். இங்க பாண்டியன் என்பது பெருமான் அல்லவா, தென்னாருடைய சிவன். தென்னவன்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டா, சீக்கொட்டு திருமுறை வழியாக உரை சொன்ன தென்னாருடைய சிவன். சேரன் மாடி, சேரனுக்கு சேரமான் பெருமாள் நாயனாருக்கு திருமுகம் கொடுத்து, திருமுகத்தை கொடுத்தாராம். எதற்கு? பாணர் மன்னவன் தனக்கு செம்பன் வழங்கிய வழக்கம் சொல்வாம். ஒரே ஒரு பானபத்தர் இருக்க என்ற ஒரு யாடிசை பாணருக்கு திருமுகம் கொடுத்ததை பற்றி சொல்லப் போகிறேன் என்று தொடங்குகிறார். ரொம்ப அருமையானது. இங்கே தொடங்கும் போது என்ன தொடங்கினார்? முன்னவன் மதுரை மூதூர். அது என்ன முன்னவன்? பெருமானை எத்தனையோ சொல்ல குறிக்கலாம், இந்த முன்னவன் என்ற சொல்லால் குறித்தார். ஏன்? ஒரு திருவாசகத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று. என்ன திருவாசகம்? முன்னோன் காண்க முழுதோன் காண்க தண்ணீரில்லோன் தானே காண்க. பெருமான் எப்படி பண்ணாரு? யாருக்கு முன்னினர்? எல்லாவற்றிற்கும் முன்னே. முன்னோன் காண்க, ஐயா அவங்க இந்திய நாட்டுக்கு ஆசியா கண்டத்துக்கு மட்டும் அகில உயிருக்கும் முழுதோன் காண்க. அவனுக்குன்னே ஒரு ஆள் சொல்லுங்களேன், தண்ணீரில்லோன் தானே காண்க. அருமையா சொன்னார். திருவாசகத்துல அப்படியே பிழிஞ்சு வச்சிருக்க. இந்த முன்னோன்கிற கருத்து தொடர்ந்து நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பது கருதிய நம்முடைய பரஞ்சோதியுடைய திருவள்ளும் முன்னவன் மதுரை மூதூர் என்று வருகிறது. இந்த முன்னவன் யாருக்கு முன்னேவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போடாது, திருவாசகம் நினைவு கொள். இன்னொரு பாட்டு இருக்கு எங்க அப்பர் சுவாமி பாட்டு, யாவர்க்கும் முன்னே தோன்றி முளைத்தானை. தாண்டகத்துல எல்லாத்துக்கும் முன்னே தோன்றி முளைத்தவன் தான், முளைத்தவன். திருவாசகத்துல முன்னோன் காண்க முழுதோன் காண்க அப்படின்னு இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா. எட்டு இது, அது ஏழு இல்லவா, ஏழும் எட்டுமாக இருக்கு. இப்படியாக இருக்கிற நாம் இந்த பாணர் வரலாற்றை சொல்கிறோம். இனி மதியமக்கீதன்னா யாழ்வலோன் அன்று தொட்டு பனிமதி மருமான் கோயில் பாணிசி கிழமை நீத்து புனிமதி புனிமதி மெலிந்த நாதன் கோயில் உப்போதும் எய்தி கனிமதி அன்பில் பாடும் கடப்படும் நியமம் உண்டான். போன அந்த வரலாற்றை நினைவுபடுத்திக்கணும். இந்த பானபத்தன் என்ன நினைத்தா, அரண்மனையில வேலை செஞ்சுவேன், அரண்மனையில் வேலை செய்தா ஒரு மாத ஊதியம் கிடைக்கும், மற்ற சிறப்புகளும் கிடைக்கும். இந்த மாத ஊதியம் மற்ற சிறப்புகள் எல்லாம் கிடைத்து வாழ்ந்த அந்த பாணனுக்கு எங்கேயோ வடநாட்டில இருந்து ஒருத்தன் ஏமநாதன் வந்த உடனே அவனோடு நீ சேர்ந்து பாட முடியுமா என்று கேட்க, திருவருளால் பாட முடியும் என்று சொல்ல, ஆனால் பெருமான் என்ன செய்தார், விறகு வெட்டியாகி வந்து அந்த பாணனையே ஓட்டிவிட்டார். இந்த மாதிரி தன் பொருட்காக விறகு வெட்டி அதை தன் தலையில் தூக்கி கொண்டு வந்து அதுவும் கூலியாலாய் வந்து அதில் அந்த ஏமநாதன் வீட்டில் போட்டுவிட்டு நீ யாருப்பா அப்படின்னு கேட்ட உடனே, இந்த பானபத்திரன் ஒருத்தர் இருக்காருங்க, அவரு தானுங்க எங்க குருநாதருங்க, அவர்கிட்ட ஏதோ நான் அந்த காலத்துல படிச்சனுங்க, கொஞ்ச நாள் ஆனவனையே உனக்கு கண்ணும் தெரியல காதும் தெரியல, ஏன்டா போய் படிக்கிற பட அப்படின்னு சொல்லிட்டு சீசி கிடிச்சு என் தலையில போட்டாருங்க. அதுல இருந்து ஏதோ நான் விறகு வெட்டி பிழைக்கிறேங்க, இருந்தாலும் அந்த பரிசு ஞாபகத்துல வரும்போது அப்படி வாசிக்கிறனுங்கன்னு வாசிச்சான். அது தான் அவர் கேட்டு போன தடவை அந்த பாட்டு சொன்னேன், ரொம்ப அருமையான பாட்டு. கடிய கானகம் புகுதவோ, பெருமானி இந்த ஒரு ஆன்மாவை காப்பாத்துறதுக்காக உன் திருவடி தாங்கி காட்டுக்கா நீ போனப்பா, காட்டுக்கா போனேன். கட்டிய விறகை முடியில் ஏற்றி எங்கப்பா விறகு புலந்த, என்ன எடுத்து அங்க இருக்கிற ரெண்டு கொடியை எடுத்து கட்டிருப்ப, எல்லாரும் போல கட்டிருப்ப, யாருப்பா உனக்கு தூக்கி விட்டா தலையில, தூக்கி விட்டா அங்க வந்து கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் எல்லாம் இருக்குதேப்பா ஏற்கனவே தலையில, அதெல்லாம் எங்கப்பா போ சொன்னேன். கட்டிய விறகை முடியில் ஏற்றி அங்க இருந்து காட்டுல இருந்து மீண்டும் இந்த ஏமநாத வீட்டுக்கு நடந்து வந்தியாப்பா நீ, பின்ன எப்படி வருவாரு விறகு தூக்கிட்டு? முண்டகத்தாள்கள் நொந்திட வந்து உன் திருவடியெல்லாம் நோகுமாறு இந்த ஏமநாதன் வீட்டுக்கு வந்து, இதுவரை கூட பரவாயில்ல சுவாமி, அங்க அவருக்கு யாருன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன், என்னிடத்துல பாடம் கேட்டேன்னு சொன்னியப்பா, பாடம் கேட்டேன்னு சொன்னீங்க. எத்தனை பேருக்கு நீ குருநாதனாயிருந்து கல்லாரின் புனைவந்து நான்மறையா ரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் ஆக்கிறந்த பூரணமாய் மறைக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனு இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்ன குருநாதனா இப்படி சொன்னப்பா. அப்படி சொன்னது கூட என்னன்னு கேட்ட, நான் இனிமே எனக்கு தகுதி இல்லைன்னு உன்ன சீட்டை கழிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்லி இனி இசை கிழமைக்காக என்றனை தள்ளி விட்டான். ஏ இன்னில இருந்து நாளைக்கு வகுப்பு வரப்படாது நீ தெரியுதுல்ல, இந்த யாழ தூக்க பொருட்டு ஆடாத சொல் பகரவோ. இந்த ஒரு ஆன்மாவுக்காக இப்படி தகாத சொல்லலாம் உன் திருவாயிலிருந்து வந்ததேப்பா, அது காரணம் நீ இல்லப்பா, நான் உன்னத்துல விண்ணப்பித்துக் கொண்டேன்லவா இது மாதிரி வந்திருக்கிறான் பெருமானி நீ எனக்கு காக்கணும்னு, என் விண்ணப்பம் தாப்பா தப்பு. அதனால தேடிய நீ என் கூரை இறந்தவா வழிந்ததே குற்றம், பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்று நான் போட்டு செய்து கொண்டேனே அது தப்புப்பா என்றெல்லாம் சொன்ன. பார் சார், இப்படி ஒரு பெருமான் நமக்காக வந்த உடனே இனி நமக்கு அரண்மனையில வேலை இல்லைன்னு நேர பெருமான் திருக்கோயில் போறது, சொக்கனார் கோயில்ல அருமையா காலை நண்பகல் மாலை இரவு வரைக்கும் வாசிக்கிறது, வீட்டுக்கு வந்துடும். இப்படி வந்தா யாரு சில்லறை தருவா? அரண்மனையில இருந்தா சில்லறை தருவாங்க மோதிரத்துக்கு, இங்க இருந்தா யாரு தருவா? தரல வருமே சாப்பிடுங்கிறது, ராத்திரி அர்ஜா முடிஞ்ச உடனே நேரம் வீட்டுக்கு போறது படுத்துடுறது. இவர் படுக்கிறார், வயிறு படுக்குமா? வயிறும் படுத்தது, படுக்க வைத்தார். பார்த்தார் பெருமான், அடார் ஆடா இப்படி ஒரு நன்றி உணர்வுகள் இப்படி செய்யறானேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு பொறுப்பு. மெதுவா அரண்மனையில இருந்து, எது பாண்டியன் அரண்மனையில இருந்து, அவர்கிட்ட காசு இல்லையா இருக்க மாட்டார், பாண்டியன் அரண்மனையில இருந்து இன்னைக்கு ஒரு பவுன் எடுத்து கொடுக்கறது, நாளைக்கு இன்னொரு முத்து எடுத்து கொடுக்கறது, யாருக்கு தெரியாம? அந்த அரசனுக்கு தெரியாம. இப்ப இவருக்கு பானபத்தரும் அடியவர், அந்த பாண்டி மன்னனும் அடியவர் தான். ஆனாலும் பாண்டி மன்னனுடைய பாதுகாப்புல இருக்கிற அந்த பொருளை எடுத்து அவருக்கு தெரியாம இந்த பானபத்தரை கொடுத்து ஏன்னார், படிக்கிறது என்ன சாமி விளையாட்டு பின்ன விட்டு ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. ஆமா, நீங்க படிக்கிறது இப்ப என்னது? அதான் விளையாட்டு, அதான் விளையாட்டு. அதனால எனவே அது இது கூட சஸ்பென்ஸ்ல வைக்கலாம், வச்சா நீங்க சங்கடப்படுவீங்க அல்லவா? அது சரி, போயும் போயும் வந்து பாண்டி மன்னங்கிட்டே சொன்ன அவர் நல்லா பழுத்து அறிவராச்சு, எது எடுத்தாலும் சுக்கநாதர் தான் வேண்டும் ஆகணும், அது போல எது எடுத்தாலும் இவரும் பாண்டியனாதான் வேண்டுவார். அப்படி இருக்கும்போது ஒரு அடியவருக்காக தன்னூறு அடியவருடைய இடத்துல இருந்து பாதுகாப்புல இருந்து பணம் எடுத்து கொடுக்கலாமா? கொடுத்தார அப்படின்ன சொல்லிவிடுறேன். எனக்கு கோபால் சொன்னாரு, ஒரு கால் சாரே அடுத்த அவாரம் மறந்துட்டா என்ன பண்றதுன்னு. அது நான் மறக்கப்படாது, நீங்க தான் சொல்லிடணும். நீங்களா ஐயா ஒண்ணு பெண்டிங் இருக்குது, அது என்ன அப்படின்னு. அது நீங்க அது பெண்டிங் பெண்டிங் தான். ஹலோ ஹலோ, இது சொல்லிவிடுறோம். பானபத்தருக்கு பொருள் கொடுக்கணும்னு சொன்னா நல்ல அறத்தின் வழி வந்த இடத்துல இருந்து வர பொருளை கொடுக்கணும். எங்கேயாவது அவனை கொள்ளடிச்சு இவனை கொள்ளடிச்சு இப்படி வந்த பொருளை எடுத்து கொடுக்கறது அடியவர்களுக்கு சிறப்பல்ல. ஆதலால் அப்படிப்பட்ட ஒரு அரிய பொருள் ஒன்று இருக்குமானால் தன் பாண்டியன் பண்ணணும். ஏன் அவன் அந்த அப்படியே திருக்குறள் படி என்னது என்னது, உரு பொருளும் உள்கு பொருளும் பொன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள், வேந்தனுக்கு எதுதெல்லாம் தனக்கு உடமையாக இருக்கலாம் என்றால் முறையாக செலுத்துகின்ற வரிப்பணம், உண்மையாகவே அவன் தவறு செய்து பயவராயிருந்தா அந்த பயவரை அடித்து ஒடுக்கிய பணம், சுங்கவரி, இது மூணும் தான் அரசனுக்குரிய பொருள். அந்த அறத்திலிருந்து மாறாமல் ஈட்டிய பொருள் பாண்டியனுடைய பொருள். இந்த ஆன்மாவும் பிழைபடாமல் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த யாடினை ரொம்ப சுத்தமா தூய்மையா வாசிக்குது. அதனால தூய்மையான ஒரு ஆன்மாவுக்கு தூய்மையான ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்று எடுத்து கொடுத்தேன். அதனால அது ஏன் தெரியாம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆமா நீங்க சட்டப்படி நீங்க அரண்மனையில வேலை பார்த்தா அவருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்குங்கன்னு சொல்லலாம், அரண்மனைக்கு அவர் வர்றதை விட்டுட்டாரு எப்படி கொடுக்கணும் சொல்றது? ரெண்டாவது, எடுக்கிற பெருமானுக்கு கொடுக்கவும் தெரியும், அதனால செஞ்சு. ஆமா, இன்னைக்கு எடுக்கவும் செய்வார், நாளைக்கு கொடுக்கவும் செய்வார், ரெண்டும் தெரியும். ஆதலால் செய்தார், இப்படி கொடுத்தாராம். கொடுத்தா கொஞ்ச நாள் இப்படி மாத்திட்டு வந்தார். ஒரு ஐந்தாறு மாதம் போச்சு, திரும்ப உடனே நிறுத்திட்டு நிறுத்தினா இவருக்கு வறுமை யாரு யாழ்ப்பாணம் இருக்கு. அப்ப சொன்னாராம், என்ன பண்றதுப்பா, வந்து அவனுக்கு தெரியாம தான் நான் எடுத்து கொடுக்குறேன். அவன் ஒரு அன்பன், நல்ல அன்பன். ரெண்டாவது அவனுடைய பாதுகாப்பு, சிறந்த பாதுகாப்பு இல்ல. ஓரானா அந்த பண்டாரத்திலிருந்து வெளியில போச்சுங்கிறது இதுவரைக்கும் இல்ல அகராஜியில. அப்படிப்பட்ட இடம், ஏன்னா அவனை நீதி தவறாத நெறி தவறாத இருக்கிறான். அப்படிப்பட்ட இடத்துல இந்த பொருள் காணாமன்னு சொன்னா நாளைக்கு யாரை ஐயப்படுவான்னு, வேற யாரும் ஐயப்பட மாட்டோம், நம்ம சொக்கநாதர் தான் காரணம். ஆமா, நான் தான் ஆள், ஒரு ஆள் இருக்கேன். ஏன்னா என்ன தெரியுதுன்னு கேட்டா, அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். இருந்ததாக கேள்வி ஒரு காலத்துல நாட்டுல அப்படி இல்லாம. இன்னைக்கு சிறையில் இருந்த கைதியே போடுது, அழைச்சிட்டு போகும்போது போடுது, பக்கத்துல இருக்கிறதுல என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, பானை விட்டுதாட்டு இருக்கு. அதனால இப்படி எல்லாம் போன காலம் இப்போ. அப்ப அப்படி இல்லாமல் அரண்மனையிலிருந்து ஒரு பொருள் போகுமா? போகாது. அப்படி பாதுகாப்பு. அப்படி தப்பி தவறி ஏதேனும் ஒரு முத்தோ பவுனோ அப்படி யாராவது கிட்ட கொடுத்து கீழே தெருவில் என்ன பண்ணு, நாலு அஞ்சு நாளும் தொட மாட்டாங்க. யாராவது எடுத்துட்டு வந்து, ஐயா இது அரண்மனை முத்தா இருக்க மாட்டேங்குது, இது சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட இது நாகரிகமான. ஆதலால் இப்ப அப்படி இருக்குது. எனவே நான் உனக்கு வேற ஒரு கடிதம் தர்றேன், திருமுகம் தர்றேன், இதை வச்சு உனக்கு எதிர்காலத்துக்கு செம்மையாகணும்னு சொன்னார். அங்க சொல்லும் போது ஒரே ஒரு அருமையான பாடல், அந்த பாடல் நாம் நினைக்காமல் இருக்கக்கூடாது. அரண்மனையினுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னார். ரொம்ப அழகு. இதுதான் கவிஞர்கிட்ட படிக்கிறான், நாவல்ல படிச்சு பிரயோஜனம் இல்ல, வெறும் கதை எழுதிட்டு போடுவான். பாண்டியனுடைய அரண்மனை பாதுகாப்புடையது எப்படிப்பட்ட பாதுகாப்புடையது, அதான் முக்கியம். அதற்கு இரண்டு ஓமை. ஓமை என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, பாண்டியன் அரண்மனையினுடைய பாதுகாப்பினுடைய திறத்தையும் விளக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த இரண்டு ஓமை வாயிலாக அந்த இரண்டு பேருடைய மிகுந்த பெருந்தன்மை, பெரும் சிறப்பையும் விளக்குது. யாருன்னா, மகளிர் பெண்கள் இருக்காங்களேப்பா, அவங்க எப்படி அகக்காவலும் புறக்காவலும் உடையவராக இருந்து தன் கற்பை காக்கிறார்களோ அதுபோலவும், அதுபோலவும் எது இருந்தது, பாண்டியன் அரண்மனை இருந்ததுதான். அப்போ பெண் மக்கள் வந்து தன்னுடைய நிறை கற்பினை எப்படி காக்குறாங்க, அகக்காவலும் புறக்காவலும். இப்ப எங்க போகின்றது, நேரலை திருக்குறள் கிடைக்கிறோம், திரை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பு தலை. இது அகக்காப்பு. அடே, நீங்க அஞ்சாறு வீடு உள்ள வந்து பெரிய அரண்மனை இருந்து அதுக்குள்ள வந்து நாலஞ்சு அகடி இருந்து மதில் இருந்து அதுக்குள்ள ஒரு ரூம் இருந்து அதுக்குள்ள வேற யாரையும் விடாம இருந்து வெளியிலையும் பெரிய பாதுகாப்பட வச்சு உள்ள இருந்தா மட்டும் போதுமான, ஒரு பெண் அப்படியே பேச வந்துட முடியுமா? மனசு எங்கேயோ இருந்ததுன்னா இத்தனை காவலை என்ன பண்ண முடியும், மனசு என்ன பண்ணியும். எனவே சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், அப்படிதான் படிக்க வந்ததுக்குள்ள அது என்ன கொண்டு தூக்கி போடுற. மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. தன்னுடைய உள்ளத்துல தன்னுடைய பெண்மை கருதி தன்னுடைய கற்பை தான் தானும் காப்பா காத்துக் கொள்ளாவிட்டால் இந்த புறக்காவல் என்ன பண்ணும், போடாது. இது அகக்காப்பு. புறக்காப்பு என்ன அப்படின்னு கேட்டா, பெரும்பாலும் வயது வந்த பெண்களா இருந்தா வீட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் யாராவது தன்னுடைய தாயந்தையரோடு தக்கவரோடு போவாள், பேர தனியா தன்னந்தனியா போவதில்லை. அப்படி ஏதோ தப்பித்து வரி நேர்ந்தாலும் கூட அதை போறது உண்டு வர்றது உண்டு, அந்த வேலை முடிஞ்சு உடனே வீட்டுக்கு வந்துருவார்கள். இதெல்லாம் புறக்காப்பு. அப்போ ஒரு மகளிர் தன்னுடைய நிறைய எப்படி காக்க வேண்டியிருக்கிறது, அகக்காப்பானும் புறக்காப்பானு அப்படி அரண்மனையில் காக்கப்பட்டிருக்குப்பா. இன்னொருவர் யாருனர், அருமையாக துறவியரை சொன்னார்கள். துறவியரை சொன்னார்கள், துறவியர் ஒவ்வொருவரும் அந்த அகக்காவலும் புறக்காவலும் உடையவராக இருக்கிறார்கள். அவங்களுக்கு எது அகக்காவல் என்று கேட்டா, அகக்காவல் இந்த ஐந்து பொறிகள் தான், ஐந்து பொறிகள் தான். அது தத்தம் வழியில செல்லாமல் தடுப்பது. திருவள்ளுவர், திருவள்ளுவர், திருவள்ளுவர் தான் அல்லவா. அவர் ஒரு ஞானி, பெரிய ஞானி, முதல் ஞானி, அதுல ஒன்னும் மறந்து இல்லை. கொஞ்சம் இந்த சமய உணர்வு வந்தவங்க அவங்களை பத்தி அதிகமா கருதல, எனக்கு வருத்தம் தான். அது இப்படி சொன்னதுனால ஏதாவது நால்வர் பெருமக்கள் குறைஞ்சிருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் குறைய மாட்டாங்க. நால்வர் பெருமக்களே அவங்கள வச்சு பாடினாங்க. ஆமா, பல கருத்துக்கள் பாடிருக்காங்க. தொடரை எடுத்தார்கள், கருத்தை எடுத்தார்கள், குரலையும் எடுத்து படித்தார்கள். அதனால ஒண்ணு பெருசாலாம் வராது, சரிதா? ரெண்டாவது, நாம வந்து திருவள்ளுவரை தாங்காமையினால மற்றவங்க எல்லாம் தாங்குற மட்டும் இல்ல. திருவள்ளுவர் உண்மையானவர். உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் அந்த ஐந்து இதை காத்துக்கிறாங்க. உரன் என்னும் தோட்டியால், உரன் ஊனாரான என்னன்னா சின்னரான, ஆமா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆமா உரம் திண்மைன்னு அர்த்தம். வழங்காது, ஏன் தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் படிக்கணும் வழங்காது என்ன எப்படி ஒண்ணு வைராக்கியம் விளங்குது 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 அல்லவா. இந்த உரன் என்னும் தோட்டினா திண்மை, அதாவது தன்னுடைய பொறிகள் அந்த ஐந்தும் எந்த ஒன்றிலும் செலுத்தாது, தன்னுடைய கை கைவசம் இருக்கு. ஐயா வந்து கிடைக்காத அல்வா தூத்துக்குடி அல்வா எல்லாரும் சாப்பிடறாங்கன்னு சொன்னவுடனே நம்ம மாதிரி இருக்கணும் என்ன பண்ணுது, ஒரு துண்டு பரவாயில்ல சார் அது சுகர் இருக்குங்கிறாங்க அதை ரெண்டு மாத்திரை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு போவோம்னு அப்படிங்கிறோம். ஆனா அவர்கள் அது போல காது, அது போல மூக்கு, அது போல உடம்பு, அது போல எல்லா உறுப்புகளும் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வயிற்றிற்கு ஓர் விற்று. அதான் அது என்ன காப்பு, அகக்காப்பு. அகக்காப்பு புறக்காப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுமான வரை உலகியலோடு தடுவாமல் அப்படி ஒதுங்கி இருந்தது, அது இருந்தாலும் கூட அப்படியே தடி விட்டு வச்சுக்கலாம் உலகியல் தடுவாம இருக்கு. இது போல எப்படி துறவியருடைய அகக்காப்பு புறக்காப்பும் போலவும், மகளிருடைய அகக்காப்பும் புறக்காப்பும் போலவும் பாண்டியனுடைய அரண்மனை காப்பு இருந்தது. இதுதான் முக்கியம். மயலர கற்பு காக்கும் மகளிர் போல் துறவு காக்க முயலும் யோகரில் உட்காப்பு முரசெறி புறஞ்சூழ் காப்பு. அப்படியானா அரண்மனையில எது அகக்காப்பு எது புறக்காப்பு? அரண்மனைனா அது மாதிரி மூலபண்டாரம் வைக்கின்ற இடம் இருக்குது, அந்த பொருள்கள் வைக்கப்படுற இடம் இருக்கு. சுத்தி சாதாரணமா நீங்க ரேடியோ வானொலி நிலையத்துல வந்து எப்படி அந்த கதை படிச்சுட்டா ஒரு ஒலி கூட வெளியில போகாது, அது போல அப்படிப்பட்ட அகக்காப்பு அங்கு பூட்டும் பூட்டப்பட்டிருக்கும். புறக்காப்பு என்ன அப்படின்னு கேட்டா, புறக்காப்பு என்னன்னு கேட்டா வெளியில வந்து அது பாட்டுக்கு நீங்க ஒரு 10-12 பேரை தாண்டினாதான் நீங்க அந்த பண்டாரத்துக்கே போகலாம், அவ்வளவு பேர் இருக்கும். அங்கங்க என்ன பண்ணுவான், கையில வந்து கருவி ஒன்று நிறுத்திட்டு யார் அப்படின்னு சொல்லி புறக்காப்பு. இப்படி அகக்காவலும் புறக்காவலுமாக நிறைந்திருக்கின்ற அந்த பண்டாரம் எது போல பெண்ணிற்கும் யோகியருக்கும் இருக்கின்ற அகக்காவலும் புறக்காவலும் போன்றன என்று சொல்லியிருந்தாரே. ரொம்ப அருமையான பாடம். என்ன ஒன்றை விளக்க பெரிதொன்றை விளக்குகின்ற பொழுது அதனாலும் சில பண்புகளை விளக்கி சொன்ன ஆரம்பிப்பாள். இப்படியாக இருந்ததாம். இந்த காப்பில் இருந்த பொருளை எடுத்து கொடுத்தவர் இப்பொழுது வேண்டாப்பா அது ரொம்ப நிறைய பொருள் எல்லாம் எடுத்துக் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு திருமுகம் தருகிறேன் என்று சொன்னார். உடனே யாருக்கு, சேரமான் பெருமாளுக்கு சொன்னார். சேரமான் பெருமாளுக்கு சொன்னார். அது ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை நாம் பார்க்கிறோம். அதுல போகும்போது அந்த பாடலுடைய கருத்து இருக்குது, அதையெல்லாம் பின்னால் நமக்கு ரொம்ப அருமையா சொல்ல போகிறார். அதனால இப்பொழுது இவர் அந்த கையில கொடுத்தாராம். கையில் கொடுத்த உடனே எடுத்துக்கொண்டு இவர் போகிறாராம். எப்படி மதுரையிலிருந்து இப்பொழுது எங்க போகணும், திருவஞ்சைக்களம் போகணும். திருவஞ்சைக்களம் போகணும். ஒரு காலத்துல திருவஞ்சைக்களம் போறதுன்னா எப்படின்லாம் தெரியாம இருந்தது. நல்லவேளை இப்ப இந்த ஆடிச்சுவாதி வந்து ஆடிச்சுவாதியில திருவஞ்சைக்களத்துக்கு செல்வது என்று ஏறத்தால இப்ப ஈரோடுல இருக்கவங்க பெரும்பாலோர் போறாங்க, கோவையில இருக்கவங்க பெரும்பாலோர் போறாங்க, பெரும்பாலும் போறாங்க. அது வந்து இப்ப திருவஞ்சைக்களம் போய் வர்றதுக்கு ரொம்ப எளிமையா போன காலம் அப்படி ஆயிட்டு இருக்கும். எனவே கோவையில் இருக்கவங்களுக்கு எளிமை, மதுரையில் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம். ரெண்டாவது பேருந்து எல்லாம் இல்லை, ரயில்வே எல்லாம் இல்லை, எதுவும் இல்லை, ஊர்திகளே கிடையாது, நடந்தே போகணும். எனவே அந்த திருமுகத்தை வாங்கி கொண்டார் பானபத்திரர். எடுத்துக்கொண்டு எல்லா நாடுகளையும் கடந்து போகிறாராம். அப்படி கடந்து போகிறார்னு சொல்லுகின்ற பொழுது பரஞ்சோதி முனிவர் கொல்லையும் குறிஞ்சியும் கொதிக்கும் வெம்பரர் கல்லாத ரத்தமும் கடந்து. அதான் அந்த இப்ப சொன்னது திருக்குறள் கருத்துக்களை புரிந்து வைத்தார். இப்பொழுது தொல்காப்பியம் பல பகுதிகள் போகின்ற பொழுது நீங்க ஏறத்தால வந்து நம்ம அவிநாசி அந்த பக்கம் தாண்டம்னு சொன்னா இப்ப பரவாயில்ல நல்லா இருக்குது. ஒரு காலத்துல நீங்க திருச்சியிலிருந்து கரூர் போகும்போது அந்த பரமா போனீங்கன்னு சொன்னா ஓரளவு காவிரியோடு தழுவியே போலாம். இந்த பரமா போனீங்கன்னு வச்சுங்க இந்த நொச்சியம் முசிறி தொட்டியம் நாமக்கல் வழியா போனீங்கன்னா தொட்டியம் தான் கொஞ்சம் பாலைவனம் மாதிரிதான் இருக்கு. பாலைவனம் மாதிரிதான் இருக்கு. ஏன் காவிரி ஆறு பள்ளத்துல போகுது, இது மேட்டுல இருந்திருக்கு இந்த பகுதியெல்லாம். அப்படி பார்க்கும்போது நல்ல வயல் சார்ந்தடங்களையும் தாண்டுகிறார். பெருமையாக இருக்கிற அந்த புல்தரையா இருப்பது அல்லது சமயத்தில் கொஞ்சம் கடுமையான வெயிலுடைய நிலையும் தாண்டுகிறார். இவற்றை எல்லாம் தாண்டி செல்லுகிறார் என்று சொன்னார். அப்போ என்னன்னு கேட்டா, குறிஞ்சி மருதம் நெய்தல் போன்ற நிலங்களை எல்லாம் தாண்டி செல்கிறார் என்று தொல்காப்பிய சிந்தனையும் நினைவு கூற வைக்கிறார். இவற்றை எல்லாம் தாண்டி செல்கிறாராம். தாண்டி இப்பொழுது இதோ இப்பொழுது நெருங்குகிறார். நெருங்கி அவர் இவர் போவதற்கு முன்னுமேயே கனவுல அங்க சொல்லி வச்சிருக்கார். யாரு? பேரமான் பெருமாள் சொல்லி வச்சிருக்காராம். சொன்ன உடனே அவருக்கு, அதுவும் பெருமான் தன்னுடைய தனக்கு நோய்க்கு ஒரு திருமுகம் கொடுக்கிறார் பானபத்திர சொன்ன, எப்படி இருக்கும் அவருக்கு? நல்ல அதுவும் பக்திமான் பேரமான் பெருமாள். அதனால் கடிதம் கண்ட மாத்திரத்தையே அங்க இருக்கவங்கிட்ட அமைச்சர்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லி போய் தேடுப்பா தேடு, அவர் வந்து நம்ம அரண்மனையை தேடிட்டு வரக்கூடாது, நாம அவரை போய் தேடி ரெண்டு மூணு மைலுக்கு முன்னாலே எதிர்கொள்ளணும்னு சொல்லி பண்ணடா. எல்லா ராத்திரி பூரா தேடிட்டு போறாங்க. போனா பானபத்திரம் எப்படி இருப்பாரு யாருக்கும் தெரியாது, சேர நாட்டவர்களுக்கு. இப்பதான் புதுசு எப்படி இருந்தாரு, எப்படியோ காலையில சரியா ஒரு ஆறரை மணிக்குள்ள, ஆறரை மணி ஏழு மணியில இவர் என்ன பண்ணாரு, எல்லாம் கடந்து போய் அந்த திருவஞ்சைக்களத்து பக்கத்துல ஒரு தண்ணீர் பந்தல் அவனு போய் காலைல குளிஞ்சு குளிஞ்சிட்டு தண்ணீர் பந்தல் போய் உட்காந்துருக்காரு. இந்த தேடிட்டு வர்றவங்க எங்கேயோ தேடிட்டு வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு பார்த்த உடனே, ஐயா தாங்கள் மதுரையில கையில வேற இது இருக்கா, யாழ் இருக்கா, தாங்கள் மதுரையில இருந்து மேல நம்ம ஊருக்காரங்க சேர நாட்டுக்காரங்க அடுத்த நாட்டுக்காரங்கிறது ஏறத்தாழ சில எல்லையில பேச்சில் தெரிஞ்சு போடும், பேச்சில் தெரிஞ்சு போடும் அல்லவா. சாதாரண பேசும் போதே ஏன்பா அப்படின்ட்டா இது வேலை வளர்க்காடுன்னு தெரிஞ்சிடுது. இப்போ இவ சிவ மன்னிக்கணும், இது ரொம்ப மரியாதை சொல்லணும்னு வேற இங்க. சப்போஸ் அங்கெல்லாம் பேசினாங்கன்னா இது என்ன இது இப்படி இல்லை ஏன்பாங்கிறாரு அப்படின்னு எங்க யாரையும் அதையும் ரொம்ப வம்பே இல்லை ஏன்பா, என் அது ரொம்ப அன்பான சொல்லா இருக்குது இப்படி போல மன்னிங்க சவி குறிப்பினரும் நீக்கி விடுங்க. அது போல அங்க அந்த பேச்சு கொடுத்து, ஐயா தாங்கள் தான் பாண்டி நாட்டிலிருந்து வர்ற யானவத்தினர், ஆம் அடியேன் அப்படின்னார். அவ்வளவுதான் தூக்கி உடனே சேரமான் பெருமாளை அழைச்சி இவர்கள் எல்லாருமா சேர்ந்து சென்று அழைத்து கொண்டு போனார்லாம். அழைத்து கொண்டு போய் இப்பொழுது இதோ அந்த பாண்டி நாட்டுட அந்த எல்லை, அது சேர நாட்டுடைய எல்லை, உள்ளே சென்று அரண்மனையில் சென்று அந்த கடிதத்தை பார்க்கிறார். இப்பொழுது அந்த கடிதத்தில் இருக்கிற செய்தி என்ன, ஓலையில் இருக்கிற செய்தி என்ன என்று சொன்ன அருமையான பாடல். இந்த முன்றுக்காக தான் கொஞ்சம் முன்னையே இதை எடுத்து வைத்தோம். அந்த பாடல் வந்து பெருமான் எழுதிய கடிதம். பெருமான் வந்து எழுதிய கடிதங்கள் அநேகமா இரண்டு தான். ஒரு கடிதம் இங்க ஓலை பார்க்கிறோம், இன்னொரு ஓலை பிறகு பார்ப்போம். மின்னவிரும் செம்பொன்மணி மாடக்கூடல் மேய சிவன் யாம் எழுதி விடுக்கும் மாற்றம். இந்த பாட்டை படிச்சுட்டு நீங்க இதோட பதினோராம் திருமுறையில் இருக்கிற திருமுக பாசுரம் ஞாபகத்தில் இருக்குமானால் அப்படியே ஒன்றி வைத்து பாடலாம். திருமுக பாசுரத்தை அப்படியே பரஞ்சோதி முனிவர்த்தன் உள்ளத்துல வைத்து அது அப்படியே அதுக்கு அவர் அது பாடினது ஆசிரியப்பா, இது ஆசிரிய விருத்தம் அவ்வளவுதான். பாவகையில வேற்றுமையை தவிர ஆனால் பொருள் வகையில சிறிதும் மாற்றாமல் பாடுகிறேன். ரொம்ப அழகு. ஒப்பீடு ஒப்பீடுங்கிறமே ஒப்பீடு சொல்லலாம். அங்க என்ன இருக்குது, ரொம்ப அருமையா ரெண்டு ஓதாமூர்த்தி பாடணும். சரிங்களா, ஒரு ஓதாமூர்த்தி பாடும்போது ஐயா எங்கேயே கொஞ்சம் திருமுக பாத்திரம் எங்க கொஞ்சம் கொஞ்சம் பாடுங்களேன் அப்படின்னா அரபியில பாடுவேன். மதிமலை பொரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிக்கிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான். ஐயா அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்க எங்க கொஞ்சம் திருவிழா பாடணும் பாருங்க